मोहम्मद जान इमरान दस्यान जनान जी ने चला गया ससुरु मिलित नैना तस्मै श्री गुरुवे नमः गम करो दिवाचालम पंगुम लंगय दे गिरिंग त्रिपात महमंदे श्री गुरु दीनदारिणम परमानंद माधवम श्री चैतन्यमीश्वरम जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवा सदिगौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இஸ்கான் சார்பாக என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம சீதா மாதாவுடைய அவதாரத்தை பற்றி இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். சீதா மாதா வந்து பக்தியிலேயே, அதாவது பகவான் இந்த உலகத்தில் தோன்றும்போது தன் பக்தர்களோடு இந்த உலகத்தில் வராங்க. பகவான் ஒரு ஒரு யுகத்திலையும் அவதரிக்கும் போது தன்னுடைய பக்தர்களையும் இங்கே அழைச்சிட்டு வராங்க. அப்படி சீதா மாதா வந்து இந்த உலகத்தில் தோன்றி பகவானு நித்திய லீலைகள் செய்து மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து பகவான் மேலே அன்பு செலுத்தணும், எந்த அளவுக்கு பகவானை சரணாகதி பிராப்தம் செய்திருக்கணும், எந்த அளவுக்கு பகவான் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இந்த பூலோகத்தில் அந்த லீலை பண்ணியிருக்காங்க. சீதா மாதா வந்து பூமாதேவியுடைய அவதாரம். பூமாதேவியை வந்து பகவானுக்கு எப்படி நம்ம பக்தி தோண்டி செய்யணுங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக சீதா மாதாவாக தோன்றினாங்க. பகவான் வந்து என்றைக்குமே வந்து ராமர் அல்லது கிருஷ்ணர்னு சொல்கிறதோட தன் பக்தர்களை இணைச்சுட்டு சொல்லும் போது தான் பகவான் ரொம்ப திருப்தி அடைகிறார். ஏன்னா பக்தன் இல்லாமல் பகவான் இல்லை, பகவான் இல்லாமல் பக்தர் இல்லை. அப்போ பகவான் ராமர்னு சொல்கிறதோட சீதாராமன் ஜானகி ராமன் அப்படி சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அப்போது சீதா மாதாவுக்கு எவ்வளோ ஏற்றம், பகவானுக்கு முன்னாடி அவங்க நாமம் தான் இருக்குது, சீதா ராம் ஜானகி ராம் இல்லை ஜானகி ராமன் சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதாவை தான் நம்ம முன்னாடி சொல்கிறோமே தவிர அதுக்கப்புறம் தான் பகவானுடைய நாமமே அதில் இணைந்து வருது. ஸோ அந்தளவுக்கு வந்து பகவானுடைய பக்தர்கள் தாயாருக்கு வந்து அவ்வளவு பிரதானம் உண்டு. இப்போ சீதா மாதா வந்து இந்த உலகத்தில் பகவானுடைய லீலையை வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றினது மட்டும் இல்லாமல் பக்தி தொண்டில் மிக உயர்ந்த தெய்வீகமான குணங்களை காமிச்சிருக்காங்க. நம்ம ராமாயணத்தை எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பக்தர்களும் வந்து பகவான் மேலே வந்து தூய்மையான அன்பு செலுத்தியிருக்காங்க. அந்த அன்புக்கு வந்து அவங்களுடைய அன்புக்கு வந்து அது கலப்படமில்லாத அன்பு மட்டும் இல்லை, அது வந்து அவங்க செய்த அந்த பக்தி தொண்டு அந்த அன்பு வந்து இவங்க தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணாங்கன்னுலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா லக்ஷ்மணன் ஆகட்டும், லக்ஷ்மணன் சீதாதேவி ஜடாயு ஹனுமான் விபீஷணன் சுக்ரீவன் இவங்க எல்லாருமே வந்து மிக உயர்ந்த குகன் இவங்க எல்லாருமே அவங்களுடைய நிலையிலிருந்து மிக உயர்ந்த எந்த அளவுக்கு பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு புரிய முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருக்காங்க. அதே போல் சீதாதேவி வந்து பகவானுடைய லீலையில் வந்து அதுக்கு முன்னாடி வேதவதிங்கிற மாதாஜியை தோன்றி அவங்க வந்து பகவான் விஷ்ணுவே தனக்கு கணவனாக வரணும்னு சொல்லிட்டு தவம் செய்துட்டு இருக்காங்க. அப்போ ராவணன் வேதவதியோட தவத்தை கலைக்கிறதுனாலையும் அவங்கள தொந்தரவு செய்ததுனாலையும் வேதவதி வந்து நெருப்பை மூட்டிட்டு அதில் தன்னுடைய உடலை தியாகம் செய்கிறாங்க. இப்போ வேதவதி சொல்கிறாங்க, நான் தான் உன்னுடைய அழிவுக்கு காரணமாக வருவேன்னு சொல்லிட்டு வேதவதி தான் வந்து சீதாதேவியாக தோன்றாங்க. இப்போ சீதாதேவி இந்த பூலோகத்தில் வந்து அவதரிக்கும் பொழுது எப்பவுமே பகவான் அவருடைய சகாக்கள் எல்லாமே வந்து பக்தர்களை மேம்படுத்தணும், பக்தருடைய தெய்வீகமான குணங்களை இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே அவதரிக்கிறாங்க. இப்போ ஜனக மகாராஜ், ஜன மகாராஜ் மிக உன்னதமான பக்தர், 12 மகாஜனங்களில் ஒருத்தர். அப்போ ஜனக மகாராஜாவுக்கு புதல்வியாக ஜன மகாராஜா குழந்தையாக வந்து சீதாதேவி தோன்றினாங்க. அப்போது சீதா ஜனக மகாராஜ் வந்து ஒரு நாள் யாகம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வேத காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ராஜா வந்து யாகம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நிலத்தை வந்து உழுவாங்க, நிலத்தை வந்து உழுதுக்கப்புறம் தான் அதை தூய்மைப்படுத்தி தான் யாகம் செய்வாங்க. அப்படி வந்து ஜனக மகாராஜ் வந்து நிலத்தை உழுகும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதமான தாமரை பூ, தாமரை தங்க தாமரையில் வந்து ஒரு அற்புதமான தங்க நிறத்தில் நல்ல பளபளன்னு ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண் குழந்தைய அவர் கண்டார். அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகு, கண்கள்லாம் வந்து தாமரை இதழ் மாதிரி விழுந்திருக்கு, சுருள் முடிகள்லாம் நல்ல சுருளாக ரொம்ப அழகாக அந்த தெய்வீகமான குழந்தையை கண்டவுடனே ஜனக மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய வந்து தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மனைவியிட்ட காமிக்கிறார். அப்படி ஜனக மகாராஜும் அந்த அவருடைய மனைவி வந்து இந்த குழந்தை பகவானே தனக்கு அழித்துதான் ரொம்ப அன்போடையும் பக்தியோடும் வளர்க்குறாங்க. ஸோ ஜனக மகாராஜ் வந்து ஒரு விஷ்ணு பக்தராக இருக்கிறதுனால இயல்பாகவே சீதா மாதா வந்து ஒரு நல்ல கிருஷ்ண பக்தராக ஒரு விஷ்ணு பக்தராக வளர்கிறாங்க. அவங்களுக்கு பகவான் மேலே அவ்வளோ பிரியம். ஜனக மகாராஜ் அரண்மனைக்கு நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் வருவாங்க. இப்படி எப்போவுமே சின்ன குழந்தையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சீதா மாதா வந்து கிருஷ்ணருடைய லீலைகள், பகவானுடைய லீலைகள்லாம் கேட்டு பகவான் மேலே ஒரு தெய்வீகமான அன்போடு அவங்க தோன்றுனாங்க. ஸோ இப்படி வளர்ந்து வளர்ந்து சீதா தேவி வந்து ஒரு குழந்தையாக இருக்கச்ச, ஒரு 5-6 வயசு குழந்தையாக இருக்கும்போது அவங்க வந்து தன்னுடைய தோழிகளோடு விளையாடிட்டுருக்காங்க. அப்போ ஜனகரோட அரண்மனையில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான வில்லு வந்து சிவபெருமானால் பரிசீலிக்கப்பட்டது. சிவபெருமான் வந்து அவர் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அந்த தேவாசுர யுத்தத்தில் வந்து தேவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து ஜனகனுடைய மூதாதையர்கள் போராடினாங்க. அப்போ தேவர்கள் வெற்றி பெற்றாங்க. அப்போ தேவர்கள் வந்து வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய அஸ்திரமான சிவதனுஷை வந்து ஜனக மகாராஜாவுடைய மூதாதையர்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தனுஷு, சாதாரண மானிடர்களால் அதை தூக்கவே முடியாது. ஒரு 40-50 பேர் சேர்ந்தால் தான் அந்த தனுஷை வந்து வில்ல வந்து தூக்கியே நிறுத்த முடியும். ஸோ அந்த தனுஷு வந்து ஜனகனோட மூதாதையருக்கு வழங்கப்பட்டு அது வம்சாவளியாக ஜனகனோட அரண்மனையில் இருந்தது. அப்போ ஒரு நாள் சீதா மாதா தன்னுடைய தோழிகளோட பந்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பூ பந்தானது அந்த ஜனகனுடைய அந்த அஸ்திரத்துக்கு பக்கத்தில் போய் விழுது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீதாதேவி ரொம்ப சுலபமாக போய் தன்னுடைய இடது கையால் அந்த தனுஷை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு அந்த பூ பந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அதை பார்த்து ஜனகருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்பட்டது. அந்த ஆச்சரியத்தில் வந்து ஜனகர் வந்து அன்றைக்கு முடிவு செய்கிறாரு, யார் வந்து இந்த வில் எடுத்து அம்பு நூல் நான் தொடுக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் என் மகளிர் திருமணம் செய்து வைப்பேன்னு சொல்லிட்டு ஜனகர் முடிவு பண்ணுறார். ஸோ இப்படி அந்த குழந்தையாகப்பட்டவள் வந்து திருமண வயது வந்த உடனே அவர்களுக்கு வந்து ஜனகர் வந்து எல்லாருக்கும் செய்தி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி இந்த சிவதனுஷை எடுத்து நான் ஏற்றக்கூடியவர்களுக்கு என்னுடைய மகளையை திருமணம் செய்து வைப்பேன்னு. அப்போ பல நாடுகள்லேருந்து, பல பல உலகத்தில் பல நாடுகள்லேருந்து சேத்தி, அங்கா, பாஞ்சாலா, கேகயா, இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து மன்னர்களும் ராஜகுமாரர்களும் வந்து அந்த சுயம்பர நிகழ்ச்சியில் கலந்துக்கு வர்றாங்க. அவங்க வந்து சீதையோடைய அழகு, அவருடைய மகிமையை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததுனால அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த தனுஷியை எடுத்து நான் ஏற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மன்னராலும் ஒரு ராஜகுமாராலும் கூட அந்த தனுஷை வந்து நகர்த்தி கூட வைக்க முடியல. இப்படி பல நாட்களாக வந்து ஜனகரோட இந்த சுயம்பர ஏற்பாட்டில் வந்து ஒரு மன்னரும் கூட அதை செய்ய முடியாதனால ஜனகர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார், மிக வருத்தமாக இருந்தார். இந்த தன்னுடைய மகளுக்கு திருமணமே ஏற்படாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஜனக மகாராஜாக்கு இருந்தது. அப்போது ஒரு சமயம் வந்து விஸ்வாமித்ர முனிவர், விஸ்வாமித்ர முனிவர் வந்து தசரதர்கிட்ட வேண்டிட்டு தன்னுடைய தசரருடைய புதல்வர்களான ராம லக்ஷ்மணனை வந்து வனத்துக்கு அழைச்சின்னு போயிருந்தார். அங்கே முனிவர்கள்லாம் யாகம் செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து ராம லக்ஷ்மன் அழைச்சின்னு போயிருந்தாங்க. அப்போ ராம லக்ஷ்மன் இருவரும் வந்து விஸ்வாமித்ரோட யாகம் நல்லபடியாக நடக்கிறதுக்காக அங்கேருந்து வரக்கூடிய ராட்சசர்களை வந்து விரட்டி அடித்தாங்க. அப்போ அந்த யாகம் நல்லபடியாக நடைபெற்று முடிந்தவுடனே விஸ்வாமித்ர முனிவர் தன்னுடைய மற்ற அங்கே இருக்கிற முனிவர்களோட மிதிலை நோக்கி புறப்படுறதா ராமர் இடத்துல சொல்கிறாங்க. அப்போ ராம் லக்ஷ்மணனும் கூட அந்த மிதிலால் ஜனகர் செய்யக்கூடிய யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக ராம் லக்ஷ்மணன் அங்கே வராங்க. அப்போ மிதிலால் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான விழா வந்து ஜனகர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ விஸ்வாமித்ர முனிவர் வந்து ராம் லக்ஷ்மண், ராமர் லக்ஷ்மணி கூட கூட்டிகிட்டு அங்கே வராங்க. அப்போ விஸ்வாமித்ரர் ஜனகருடைய அரண்மனைக்கு வந்தவுடனே ஜனக மகாராஜா வந்து தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து அவரை வரவேற்று அவருக்கு இருக்க ஆசனம் செய்து அவருக்கு பாத பூஜைகள்லாம் செய்து அவரை உபசரித்து அவருக்கு விருந்தெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஜனக மகாராஜ் தன்னுடைய கவலையை குறித்து விஸ்வாமித்ரர் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் எந்த ஒரு ராஜகுமாரனும் மன்னரும் இளவரசனும் கூட இந்த தனுஷை வந்து நகற்றக்கூட முடியல, ஒருவேளை என்னுடைய மகளுக்கு திருமணமே ஏற்படாமல் போயிடுமோன்னு சொல்லி ஜனகர் வருத்தப்படுறார். அப்போ விஸ்வாமித்ர சொல்கிறாரு, என்னுடன் வந்து அயோத்தியாவின் ராஜகுமாரன் ராமன் வந்திருக்காரு, நீங்கள் திரும்புவோருக்காக சுயம்பரம் ஏற்பாடு செய்யுங்க, எனக்கு என்னமோ ராமர் இதை செய்வார்னு தோணுது அப்படின்னு விஸ்வாமித்ரர் சொல்கிறார். அப்போ ஜனகர் அப்படி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து மிக மிக்க மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சுயம்பரம் ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த சுயம்பரத்தில் வந்து மறுபடியும் பல பல நாடுகளுடைய மன்னர்கள் ராஜகுமார்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. வழக்கம் போல் எந்த ஒரு மன்னனாலும் ராஜகுமாரனாலும் வந்து அந்த தனுஷை வந்து நகற்றக்கூட முடியல. ஸ்ரீ ராமர் தன்னுடைய குருவுக்கு நமஸ்காரம் செய்துட்டு ஜனகருக்கு நமஸ்காரம் செய்துட்டு அந்த வில்லை வந்து ரொம்ப அசாதாரணமாக தன்னுடைய இறந்து கரங்களால் தூக்கி அதை நான் ஏற்றுறாரு. அப்போ அங்கே இருந்த மன்னர்கள் இந்த இளவரசர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நான் ஏற்றும்போது நான் வந்து இடுத்து கட்டும்போது அந்த அம்பல் அந்த வில்லானது முறிந்து விழுகுது. அந்த வில்லு முறியும் போது ஒரு பயங்கரமான சப்தம், அந்த சப்தம் வந்து ஒரு பெரிய பூகம்பமே ஏற்பட்டார் போல வந்து மிக பயங்கரமான சப்தம் அங்கே கேட்டது. அப்போ வந்து அந்த சபையில் வந்து பார்த்தோம்னா எல்லா அங்கே இருந்த எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க. சீதா, ராமர், ஜனகர், விஸ்வாமித்திரர் இவங்களை தவிர இது எல்லாருமே வந்து அந்த சப்தத்தினால ஒரு பேர் இடி விழுந்த மாதிரியும் ஒரு பூகம்பம் ஏற்பட்ட போலையும் மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு சுயம்பர நிகழ்ச்சி ஏற்படுது. சீதாதேவி வந்து தன்னுடைய மாலையை எடுத்து ராமர் கழுத்தில் இட்டு ராமரை வந்து திருமணம் செய்கிறாங்க. ஜனக மகாராஜா வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருவிழா ஏற்பாடு பண்ணுறாங்க. எண்ணற்ற பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருக்கும் விருந்து படைக்கிறாங்க. இந்த செய்தியானது அயோத்தியாவில் தசரத மகாராஜா தெரிவிக்கப்பட்டு அவர் தன்னுடைய பரிவாரங்களோடு வந்து எண்ணற்ற பரிசு பொருட்களை கொண்டு வராங்க. இப்படி அந்த திருமண சீதாராம் விவாகமானது ரொம்ப அற்புதமாக நடந்து திரும்பவும் பல பல பரிசு பொருட்களோடையும் ஆபரணங்களோடையும் அவங்க வந்து சீதாராமர் வந்து அயோத்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஸோ இப்படி சீதா மாதா வந்து ஒரு அரண்மனையில் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாகவும் வாழ்ந்து வந்தவங்க. இப்போ அயோத்தியாவில் வந்து ஒரு ராஜகுமாரியாக, அதாவது ராமருடைய மனைவியாக வந்து அயோத்தியாவில் வந்திருக்காங்க. நமக்கு ராமாயணத்தில் படிச்சிருக்கோம் எப்படி அயோத்தியாவில் வந்து பார்த்தோன்னா தசரத மகாராஜாவோட வயோதியத்துக்கு அப்புறம் ராமர் தான் ராமருக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்று இருந்தது. அப்போ கைகேயியுடைய சூழ்ச்சியினால் தன்னுடைய மகன் பரதன் தான் சக்கரவர்த்தி ஆகணும், ராமன் வந்து வனவாசம் போகணும்னு சொல்லி கைகேயி விரும்புறதுனால அந்த சுயம் அந்த ராமருடைய பட்டாபிஷேகமானது வந்து நடைபெறாமல் போகுது. அப்போ கைகேயியுடைய வரம் என்னென்னா ராமர் வந்து வனவாசம் போகணும் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. அயோத்தியாவில் இருக்கிற ஓரொரு பிரஜைகளுக்கும் ராமர் மேலே அன்பு இருந்தது. அவனுடைய அன்பு வந்து கல்படமான அன்பு, தெய்வீகமான அன்பு. ஆனால் யாராலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியாமல் ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ வந்து ராமரும் வந்து தன்னுடைய தந்தையுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கிறதுக்காக அவர் வனவாசம் போக முற்படுறார். இப்போ ராமர் வந்து கௌசல்யா இடத்துல தன்னுடைய தாயான கௌசல்யா இடத்துல வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி வனவாசம் செல்ல இருக்கிறேன், நீங்கள் வந்து அப்பாவை பார்த்துக்கோங்க. கௌசல்யாக்கு ரொம்ப வருத்தம், ஏன்னா தன்னுடைய மகனை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட அவங்க இருக்க முடியாது. தசரதராலும் சரி கௌசல்யாவும் சரி அவங்களுக்கு ராமர் தான் உயிர். அப்போ கௌசல்யா வந்து ராமனிடத்தில் சொல்கிறாங்க, இல்லை இல்லை என்னால் உன்னை பிரிந்து இருக்க முடியாது, நீ என்னை கூட்டிகிட்டு போயிடு, நானும் உன் கூடையே வந்துடுறேன், இங்கே இருந்தால் நான் வந்து உன் நினைவிலேயே இறந்து இந்த உடலை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு கௌசல்யா அழறாங்க. அப்போ ராமர் வந்து இல்லை இல்லை அப்பா வந்து ஏற்கனவே ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, அப்பாவுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும், ஏன்னா கணவன் இருக்கக்கூடியவில் தான் மனைவிக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மனைவியாகப்பட்டவள் கணவனுடைய பாதுகாப்பில் தான் இருக்கணும், அதனால் நீங்கள் வந்து அப்பா கூட இருங்க, நான் வனவாசம் போயே ஆவேன்னு சொல்லிட்டு ராமர் அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. என் ராமர் வந்து சீதை இடத்துல வந்து நான் இந்த மாதிரி கொஞ்ச நாளை வந்து காட்டுக்கு போ வனவாசம் போகிறேன், நீ வந்து அம்மாவை பார்த்துக்க எங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீதாதேவி ரொம்ப மனவேதனைப்பட்டு அழறாங்க. ஏன்னா ராமரை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட சீதாதேவினால் இருக்க முடியாது, அவ்வளோ அன்பு ராமர் மேலே சீதையை வச்சுருக்காங்க. இப்போ சீதாதேவி சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா இடத்துல சொன்னீங்க கணவன் எங்கே இருக்காரோ அங்கே தான் மனைவி இருக்கணும், கணவருக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் மனைவியோடைய மிக முக்கியமான சேவைன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் அம்மாக்கிட்ட ஒரு நியாயம் சொல்லிவிட்டு என்னிட்ட ஒரு நியாயம் பேசுகிறீங்க, இது எந்த விதத்து தர்மமாகும், நான் உங்களுக்கு சேவை பண்ணுறது தான் என்னுடைய தர்மம், ஆனால் நானும் உங்களுடன் வருவேன்னு சீதாதேவி சொல்கிறாங்க. ராமர் சொல்கிறாரு, சீதா நீ வந்து கானகத்தை கண்டதே இல்லை, அங்கே பயங்கரமான மிருகங்களும் கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும், அந்த இடம் ரொம்ப இருள் சூழ்ந்திருக்கும், இரவில் அங்கே வந்து முட்கள்லாம் இருக்கும், உன்னுடைய தாமரை பாதங்கள் வந்து தரையில் அந்த மாதிரி இடத்துல பட்டதே இல்லை, ஏன்னா நீ வந்து ராஜகுமாரியாக வந்து மிதிலாவில் வாழ்ந்தவ, உன்னால் அந்த மாதிரி இடங்கள் இருக்க முடியாது, அதனால் வந்து நீ வந்து அயோத்தியாவில் இருக்கிறதான் உனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. சீதா சொல்கிறாங்க, அது எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுதான் எனக்கு அயோத்தியா, அதெல்லாம் நான் பழகிப்பேன், நான் கூட வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சீதா மாதா வந்து அழறேன். அண்ட் சீதாவையும் ராமரால் பிரிந்து இருக்க முடியாது. ராமர் ஏன்னா சீதையும் ராமரும் நித்தியமான தம்பதிகள், நித்தியமான அன்பு பரிமாற்றம் செய்கிறவங்க. அப்போது சீதாவுடைய பிரிவு தாங்க முடியாமல் ராமரும் வந்து தன்னுடன் அழைத்து செல்றதா சம்மதிக்கிறார். ஸோ எப்படி சீதா மாதா வந்து தன்னுடைய பிரபுவுடைய சேவை தான் எல்லாமே அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான சௌகரியங்களையும் மேற்றுக்கு விரும்பலை அவங்க. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம பக்தி தொண்டு செய்யும்போது எனக்கு வந்து வசதி இருந்தால் தான் பக்தி தொண்டு செய்ய முடியும், நல்ல வேலை இருக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை இருக்கணும், என்ன வந்து சொசைட்டியில் நல்லா இருந்தால் தான் என்னால் பகவானுக்கு சேவை பண்ண முடியும், நல்லா சம்பாதித்தால் தான் சேவை பண்ண முடியும், இப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சீதா மாதா வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தியாகம் செய்துட்டு வெறுமனே ராமரோடைய நிழல் போல் அவங்க பின்தொடர்கிறாங்க. ஸோ இப்படி சீதா மாதா வந்து அந்த வனத்தில் தண்டகாரண்ய வனத்தில் வந்து தங்கியிருந்தாங்க. எந்த விதமான சௌகரியம் இல்லாமல் ஆபரணங்கள் நகைகள் எல்லாத்தையும் துறந்து மர உரு தரித்து ஒரு சாதாரண ஒரு துறவி போல் ராமர் கூட அவங்க வாழ்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய தியாகம். அது தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் துறந்து தன்னுடைய கணவனுடைய சந்தோஷமே தன்னுடைய சந்தோஷம்னு சொல்லி சீதா தேவி வந்து அந்த வனத்தில் வந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அந்த வனத்திலேருந்து ராவணனால் கடத்தி செல்லப்பட்டாங்க. ஸோ ராமனால் கடத்தி செல்லப்பட்டவங்க அசோக வனத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு அங்கே சுற்றிலும் ராட்சசர்கள் பயங்கரமான கொடூரமான ராட்சசிகள் மத்தியில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர விகாரமாக இருப்பாங்க. அவருடைய கண்களாகட்டும் முகமாகட்டும் அவங்க வந்து ஒரு ஒரு திசையும் மாறி ஒரு ஒரு இடமும் மாறி அவங்களை கண்டாலே நம்ம உடல்லாம் பயந்து நடுங்கும். சில சமயம் நம்ம மலமூத்திரமே கழிச்சிருவோம். அப்பேற்பட்ட கொடூரமான ரூபம் உள்ளவங்க, அந்த மாதிரி கொடூரமான ரூபங்கள் உள்ளவங்க மத்தியில் வந்து ரொம்ப ராட்சசத்தன்மை, மனிதரோட ரத்தத்தை குடிக்கூடியவங்க, எல்லா உயிரினங்களையும் கொல்லக்கூடியவங்க, எந்த கருணையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு நபர்களுக்கு மத்தியில் வந்து சீதா மாதா வைக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, தினம் தினம் ராவனுடைய தொல்லை, ராவன் வந்து சீதையிடத்தில் வந்து அவனை வந்து அவங்கள வந்து ரொம்ப கடிந்து கொண்டு அவங்களை துன்பப்படுத்தி அவங்கள வந்து பட்டாயப்படுத்தி ரொம்ப துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி வந்து பார்க்க போனால் அந்த லங்கையில் வந்து சீதா மாதாவுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலைனா எந்த ஒரு சந்தோஷம் இல்லை அங்கே. ஏன்னா தன் பிரபுவை பிரிந்து அவருடைய நினைவில் வந்து அவங்க வந்து எக்கச்சக்க துன்பங்களை இங்கே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சுற்றியும் ராட்சசர்கள் மத்தியிலையும் ராவனுடைய தொந்தரவு, அவனுடைய கட்டாயம், அவனுடைய ராட்சசத்தன்மை, இந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதங்கம் வந்து திரிஜடா. திரிஜடா வந்து திரிஜடா மட்டுமே அந்த ராட்சசிகள் மத்தியில் திரிஜடா ஒரே ஒரு அந்த பெண் மட்டும்தான் சீதைக்கு மிகவும் சமாதானமாக இருந்தாங்க. நீ கவலைப்படாத, உன்னுடைய பிரபு வருவார், உன்னை கட்டாயம் இருந்து அழைத்து தெல்வார்னு சொல்லி திரிஜடாவுடைய ஆறுதல் வார்த்தைகள் தான் வந்து சீதாவை சமாதானப்படுத்தியது. இப்படி ஓரொரு நிமிஷம் ஓரொரு க்ஷணமும் ஓரொரு நொடி பொழுதும் அவங்க ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு பகவானுடைய தாமரை பாதங்களே நினைத்து அவருடைய வருகைக்காக காத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமகளான சீதாதேவி அவங்களே வந்து இந்த ஜட உலகத்தில் வரும்போது பக்தியில் வந்து எவ்வளவு நிதானம் தேவை, எவ்வளவு பொறுமை தேவை, எவ்வளவு சகிப்புத்தன்மை தேவை, எவ்வளோ ஒரு துன்பத்துக்கு மத்தியிலும் சங்கடங்களுக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் பகவானுடைய சிந்தனையை விடக்கூடாது, பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுன்னு இருக்கணும், பகவானுடைய உணர்வுலையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்து காமிச்சாங்க. இப்படி வந்து அவங்க இருந்த சமயத்தில் ஹனுமான் அங்கே வந்து சீதா தேவியை வந்து சந்திக்கிறாரு. அப்போ ஹனுமான்ஜி சொல்கிறாங்க, வாங்க நான் உங்களை ராமர் இடத்துல அழைச்சி செல்கிறேன் அப்படின்னு. சீதா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, என்னுடைய பிரபு வந்து அழைத்து செல்ல தான் நான் காத்திருக்கிறேன், அதனால் நீ போய் சொல்லு, சீதா வந்து நீங்கள் வந்தால் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சீதை நினைச்சிருந்தால் ஹனுமான் கூடயே போயிருக்கலாம், ஆனால் சீதா மாதா நினச்சாங்க தன்னுடைய பிரபு வந்து தன்னை அழைத்து போவதான் சரி என்று சொல்லி அந்த நிமிடம் கூட நிதானத்தை கைவிடாமல் அவங்க தொடர்ந்து அந்த கஷ்டங்களையும் அசௌகரியங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி குறுகிய காலத்தில் அவங்க வந்து பகவான் ஸ்ரீராமர் வந்து ராவணனை வதம் செய்து சீதாதேவியை மீட்கிறாங்க. ஸோ இந்த சீதையுடைய தியாகம், அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய தெய்வீகமான பகவான் மேல உள்ள அன்பு, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய பாடமும் கூட. ஏன்னா சீதா மாதா வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும்போது எந்த அளவுக்கு வந்து பகவானை சரணாகதி அடைஞ்சிருக்காங்க. தன்னுடைய பிரபு வருவார், கட்டாயம் தன்னை இந்த சூழலிலிருந்து விடுவிப்பார், தன்னை காத்தருள்வார்னு சொல்லி முழு நம்பிக்கையோட பகவான் மேலே முழு நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியாகவும் எல்லா அசௌகரியங்களையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் பொறுத்துக்கிட்டு பக்தி தொண்டு செஞ்சாங்க. அதனால் நம்ம சீதா மாதாவிடத்தில் பிரார்த்திக்கணும், நமக்கு வந்து எல்லா சூழ்நிலைகளையும் வந்து இந்த ஸ்திரமான பக்தி நமக்கு வேணும், பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், 24 நேரம் அவருடைய தாமரை பாதங்களை மறவாமல் இருக்கணும், எவ்வளோ ஒரு இக்கட்டான சங்கடங்களான தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் பக்தி தொண்டு பாதைவிட்டு விலகிடக்கூடாது என்று சொல்லி நம் சீதா மாதத்தில் பிரார்த்தித்து அமைப்போம். நம் சீதா மாதாவுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு பகவானுடைய அருள் கிடைக்கும். அதனால் சீதாராம் லக்ஷ்மண் புகழ் பாடி அவனுடைய கருணையை வேண்டி பிரார்த்திப்போம். இந்த நல்ல நாளில் சீதாதேவி நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அந்த பக்தி தொண்டில் முன்னேற்ற அடையணும்னு வேண்டிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.